உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மரங்களில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகள் பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய பெயர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சுதா அவர்கள். அவர்கள் மரங்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அதற்கான மேலாண்மை முறைகளை நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எப்பயுமே பயிர்களில் வந்து நோய்கள் வந்து எப்படி தாக்கப்படுவது, அதோட வழிமுறைகள் என்ன, எப்படிலாம் வருது, இதோட அறிகுறிகள் எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மரங்களையும் நோய்கள் வந்து தாக்குதுங்க. அதாவது என்னென்ன சின்ன சின்ன மரங்கள் வந்து நம்ம நாற்றங்காலில் இருந்தே பெரிய மரங்கள் வரைக்குமே சில பூசணங்களாலேயோ இல்லை வந்து நச்சுயிரி நோயினாலேயோ மரங்கள் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து மரம் வளர்ப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நம்ம வந்து சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கவும் மரங்கள் வந்து பெரிய உறுதுணையாக இருக்குது இல்லைங்களா. அதனால் இந்த மரங்களை என்னென்ன நோய்கள் தாக்குது, அதை எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மரங்களில் எல்லா மரங்களுக்குமே நாற்றங்கால்னு ஒன்று உண்டு இல்லைங்களா. அதாவது நாற்று பருவம்னு ஒன்று உண்டு. இந்த நாற்று பருவத்தில் என்ன நோய் வரும் அப்படின்னா வாடல் நோய் வருங்க. வாடல் நோய் வரும், நாற்று அழுகல் வரும், இலை கருகல் வரும், சாம்பல் நோய் வரும், துரு நோய் வரும், வேர் பாதிப்பு, அதாவது வேர் அழுகல் அல்லது தண்டு அழுகல், இது மாதிரி இலைப்புலி நோய்கள், இவ்வளோ நோய்களும் நாற்றங்காலையும் வரும். அதாவது நாற்று வச்சதுக்கு அப்புறமும் ஒரு வருஷத்துக்குமே இந்த நோய் வந்து, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குமே இந்த நோய்கள் எல்லாம் வந்து அப்பப்போ வந்து போகும். இது வந்து மண்ணோட தன்மையும் பொறுத்தது. இன்னொன்று சுற்றுச்சூழலில் என்னென்ன கிருமிகள், அதாவது நோய் தொற்றுகள் இருக்குது, பூசண வித்துக்கள் இருக்குது, மண்ணிலே வந்து எவ்வளோ நோய் கிருமிகள் தொற்றுகள் இருக்குது, இதை பொறுத்துமே வந்து மரங்களில் வந்து நோய்கள் வந்து தாக்குது. இன்னொன்று குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பயிர்களில் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மரங்களில் வந்து அது மாதிரி ரகங்கள் வந்து அவ்வளோவா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் பயிர் இல்லைங்களா, அது வருஷக்கணக்கான மரம் அப்படிங்கிறதுனால ஒரு மரம் வந்து 50 வருஷம் 60 வருஷம் இருக்கும்போது அதில் வந்து நம்ம இது வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அப்படின்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கடினமானமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மரங்களை சின்ன சின்ன நோய்கள் அறிகுறிகள் வரும் பொழுதே அதை வந்து சரி பண்ணி அதை வந்து நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தேக்கு மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல பணம் கொடுக்கும் மரம் இல்லைங்களா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு 40-50 வருஷம் இருந்தால் அது வந்து அதிலிருந்து நல்ல வந்து ஒரு லாபம் எடுக்கலாம். அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் அதுலேயும் வரும். நாற்றங்கால நோய்கள் வரும், இலைகள்லேயே சாம்பல் நோய் வரும், இலைக்கருகள் வரும், வாடல் வரும், இது மாதிரி நோய்கள் அதுலேயுமே வருது. அப்போ இதை வந்து நம்ம நோயிலேருந்து பாதுகாத்தா தான் நம்ம அதை வந்து பெருசாக வந்து லாபம் அதிலிருந்து ஈட்ட முடியும். வாடல் நோய் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பயிர்கள் எல்லாமே. இப்போ வாடல் நோய் அப்படிங்கிறது இலைகளில் இலை நரம்புக்கு இடையே பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் வந்து புள்ளிகள் காணப்படும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே உள்ள இலைகள், அதாவது லோயர் அடியில் உள்ள இலைகள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிலமாக மாறிடும். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணால் அந்த இலைகள் வந்து தொங்குன மாதிரி சரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது வந்து வாடல் நோயோட முதல் அறிகுறிங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொன்று இந்த வாடல் நோய் வரும் பொழுது நம்ம இதே நாற்றங்காலில் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த வாடல் நோய் பாதிக்கப்பட்ட செடியை ரெண்டாக பொழந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலந்த நிறத்தில், கருமை நிறத்துலையோ இல்லை அடர் பழுப்பு நிறத்துலையோ அந்த நடுப்பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து உணவை நீரை கடத்தக்கூடிய பகுதி இல்லைங்க. அது பாதிச்சதுனாவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து அந்த சத்துக்கள் வந்து எடுத்துட்டு போக முடியாது, மரத்தால கொண்டு போக முடியாது, அதன் திசுனால கொண்டு போக முடியாது. அதனால வந்து மரங்கள் வந்து வாட ஆரம்பிக்குது. தண்ணி போகலன்னா எப்படி நம்ம வாடிறோம் குடிக்கலன்னா அதே மாதிரிதான் மரங்களுமே வந்து இது மாதிரி பாதிக்கப்படுது. இதுக்கு நீங்க என்னதான் வேர்ல மருந்து கொடுத்தாலுமே, அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ணா ஊடுருவி பாயும் மருந்து வந்து இது கொடுக்கணும் சரிங்களா. ஊடுருவி பயணம், அதாவது வேர்ல நம்ம ஊத்தணும் அப்படின்னா ஊடுருவி இலைகளுக்கோ காய்களுக்கோ கனிகளுக்கோ எல்லாத்துக்குமே அந்த மருந்து வந்து போகணும். இதுக்கு பாத்தீங்கன்னா கார்பன் டசீம் அப்படிங்கிற மருந்து வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவுல கலந்து நம்ம வந்து மரத்துக்கு மரத்தோட வயதை பொறுத்து 2 லிட்டர் ஊத்தலாமா 10 லிட்டர் ஊத்தலாமா அப்படிங்கறத வந்து பெரிய மரத்துக்குன்னா ஒரு 10 லிட்டர் வரைக்கும் ஊத்தலாம். கொஞ்சம் சின்ன மரம் வச்சு 1 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா ஒரு 2 லிட்டர் வரைக்கும் ஊத்தினா போதும். பெரிய மரத்துக்கு எப்பயுமே எப்படி ஊத்தணும் அப்படின்னா மேல எல்லா மரங்களுக்குமே மேல 1/2 அடிக்கு வந்து சுத்தியும் வட்டப்பகுதியில 1/2 அடிக்கு வந்து மண்ணை மேல் மண்ணை எடுத்துட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணிக்குண்டான மருந்தை வந்து கலந்துட்டு அந்த வட்டப்பாதையில சுத்தியும் வந்து ஊத்தி விடணுங்க. இது வந்து மரங்களுக்கு எப்பயுமே இது மாதிரி தான் நம்ம வந்து மருந்து வந்து ஊத்தணும். வேறு பகுதிக்கு குத்துற மாதிரி இருந்தா. இது தென்னை மரத்துக்கா இருந்தாலும் சரி, மாமரம், எல்லா மரத்துக்குமே இதே மாதிரிதான் பண்ணணும். இதே மாதிரி அழுகல் நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேர் பகுதியில வந்து அழுகல் காணப்படும். அதாவது வாடலுக்கும் அழுகலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. வாடல் நோய் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, நீங்க பாதிக்கப்பட்ட செடியை வந்து பிடுங்கும் போது அது வந்து ஈஸியா கையில பிடுங்க முடியாது. ஏன்னா வேர்கள் பகுதி வந்து நல்லா இருக்கும், மேலதான் வாடி இருக்கும், அந்த திசு பகுதி கருகுனதுனால வாடி இருக்கும். இதே அழுகல் நோய் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பிடுங்கும் போது ஈஸியா வந்துடும். ஏன்னா வேர்கள் இத்து அழுகி போயிருக்கும், நீங்க பிடுங்கும் போது ஈஸியா வந்து கையோட வந்து வந்துடும். அதனால இந்த அழுகல் நோய்க்கு என்ன பண்றோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஊடுருவி பாய் மருந்து கொடுக்க கூடாது. ஏன்னா நமக்கு வேர் பகுதியில தான் பிரச்சனை. அப்ப வேர் பகுதி நனையிற மாதிரி மருந்து கொடுத்தா மட்டுமே போதும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேரோட வேர்கள் சிதஞ்சு அங்கங்க ஒரு கருப்பு கருப்பா புள்ளிகள் வந்த மாதிரி இருக்கும், சரிங்களா, சிதஞ்சு போயிருக்கும். இதுக்கு வந்து இலையிலுமே வந்து லைட்டா அந்த வாடலோ இல்ல இலைகள் மஞ்சள் ஆகுதுமே இருக்கும். ஆனா தண்டு பகுதி நடு திசு பகுதி வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, தொடு நஞ்சு அதாவது மருந்து அது வேர் பகுதியை கேட்கற மாதிரி ஊத்தணும். அப்ப இதுக்கு வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படிங்கிற மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் வரைக்கும் கலந்துட்டு, இதே மாதிரி நம்ம முன்னாடி எப்படி மருந்து ஊத்தணும்னு சொன்னனோ, பெரிய மரத்துக்கு ஒரு அளவும் சின்ன செடிகளுக்கு ஒரு அளவுங்கிற மாதிரி ஊத்தி கொடுக்கலாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு இலைக்கருகள். இலைக்கருகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், இலைகளில் வந்து கருகள் இருப்படும். இது வந்து நாற்றங்கால்லையும் வரக்கூடிய ஒரு வகையான நோய். இது வந்து இலைகள் ஓரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகன மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பழுப்பு கலந்தல் நிலத்துல வரும், அப்புறம் வந்து சுத்தி அதை சுத்தியும் பாத்தீங்கன்னா அடர் பழுப்பு நிறத்துல கோடுகள் மாதிரிலாம் காணப்படும். இது வந்து நம்ம பூஞ்சானத்தினால வரக்கூடியதும் இருக்கு, பாக்டீரியால வரக்கூடியதும் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம டைத்தேனியம் 45 அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில 2 கிராம் வரைக்கும் கலந்துட்டுங்க இலை வழியாக தெளிக்கலாம். சரி, இது வந்து நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நாங்கள் வந்து ரசாயனத்துக்கு வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு, இது வந்து நன்மை தரக்கூடிய உயிர் எதிர்கொல்லி. இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து இலை மேலே தெளிக்கலாம். இது வந்து நீங்கள் நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நோய் வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து இலைகள் மேல் தெளிச்சிங்க அப்படின்னா நோய்கள் வராமல் செடிகளை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னொன்னு சாம்பல் நோய். சாம்பல் நோய் அப்படிங்கிற நோய் நமக்கு தெரியும், இலைகள்ல சாம்பல் நிற திட்டுகள் வந்து இலையோட மேல் பழப்புல இருக்கும். சில மரங்கள்ல மரத்தை பொறுத்து அடி மரத்திலயும் இருக்கும், அது ஒரு ஒரு மரத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி நாங்க பாத்திருக்கோம். இப்ப சாம்பல் திட்டுகளை வந்து ஏன் அது என்ன ஆகும், அது பாட்டுக்கு அது இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா சாம்பல் அந்த படர்கள் என்ன, அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, மேல இலைகளால ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாம தடுத்துரும். அப்ப என்ன ஆகும், மரங்களால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியல அப்படின்னா மரங்கள் வந்து பூ கனி காய்கள் எதுவும் இருக்காது, மரத்தோட வளர்ச்சி நின்றும். அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வெள்ளை கலர் பவுடர்லாம் இருக்கிற அந்த இலை வந்து பச்சை நிறமுடைய இலைகள் வந்து கருப்பு அடர் சாம்பல் நிற இலைகளா வந்து மாறிடும். பின்னாடி வந்து இலைகள் வந்து உதிர்ந்துரும். இலைகள் வந்து உதிர்ந்துச்சுன்னா ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது இல்லைங்களா, இதனால வந்து மரங்களோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது. இது வந்து இந்த தேக்கு மரத்துல நிறைய பாதிப்பு நாங்க வந்து பார்த்திருக்கோம். அதனால இந்த சாம்பல் நோய்களுக்கு வந்து வேளாண் பயிர்கள்லயும் சரி மரங்கள்லயும் சரி, இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நனையும் கந்தகம் அதாவது வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லுவாங்க, அதை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவுல கலந்து இலைகளின் மேல தெளிக்கணும். இதோட நீங்க ஏதாவது மரத்தோட இலைகள் வந்து ரொம்ப வளவளன் இருக்கு, இப்போ வந்து வாழை மாதிரி இருக்கு, வாழை மரம் மாதிரி அது மாதிரி வளவளன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க ஒட்டும் பசை அல்லது ஒட்டும் திரவம் இருக்குது, அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்து அடிச்சீங்கன்னா இலைகளோட பரப்புல வந்து மருந்துகள் வந்து ஒட்டும். அப்பதான் வந்து அது சுலபமா வந்து நோயை வந்து குணப்படுத்தும், சரிங்களா. இன்னொன்னு இலை துரு நோய் அப்படிங்கிறது வந்து ஒன்று உண்டு. இது எப்படின்னா, இலைகளில் மேலே துருப்பிடிச்ச மாதிரி சொல்கிறோம், அங்கங்க நம்ம எப்படி இரும்பு துருப்பிடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையை வந்து குறைக்குது, இலைகளை வந்து கருக செய்து அந்த மகசூலை வந்து இதுவும் குறைச்சிரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேங்கோசெப் அப்படிங்கிற மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து இலைகள் மேலே வந்து தெளிக்க முடியும், சரிங்களா. இது ஒண்ணு. இன்னொன்னு இலை வறட்சி நோய்னு ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இலைகளின் மேல வந்து அடர் பழுப்பு நிறத்திலேயோ இல்ல வெளிர் பழுப்பு நிறத்திலேயோ புள்ளிகளை வந்து தோற்றுவிக்குது. இது வந்து ஒன்னோட ஒண்ணு, இந்த புள்ளிகள் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளை ஒளிச்சேர்க்கை செய்ய விடாம செஞ்சு கருகல் தோற்றத்தை வந்து உண்டு பண்ணுதுங்க. இதுக்கும் நீங்க அந்த நம்ம எப்படி வந்து இலைப்புள்ளி நோய் கொடுத்தோமோ அதே டைத்தேனியம் 45 வந்து இதுக்குமே வந்து சரியா கேட்குங்க. இன்னொன்னு தண்டு மற்றும் வேர் பாதிப்பு நோய் இருந்தாலுமே தண்டுகள்லையுமே இலைகள் அழுகி இருக்கும். தண்டுகள் அப்படிங்கும் போது மண்ணு, மண்ணுக்கு மேல உள்ள தண்டு, சரிங்களா. இதுதான் வந்து தண்டு மற்றும் வேரழுகள்னா, தண்டுலையும் இருக்கும் அடியில் உள்ள வேர்கள்லயும் இருக்கும். நீங்க ஒரு சில ஸ்க்ளீரோஷியம் அப்படிங்கிற பூஞ்சனம்லாம் சொல்லுவோம், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்டு பகுதியில வெள்ளை வெள்ளையான பூசண திட்டுக்களை வந்து உண்டு பண்ணும். இது வந்து நம்ம வந்து சாதாரணமா மல்லிகை எல்லாம் வரக்கூடிய ஒரு வேர் அழுகல், காலராட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறு சிறு நம்ம எப்படி கடுகு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அது மாதிரி அதே மாதிரி கடுகு மாதிரியே இருக்கும் இந்த பூசண வித்துக்கள். இது வந்து மண்ணில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே உயிரோடு வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் அந்த கோடை உழவுலாம் சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கு இதே மாதிரி வந்து இந்த தண்டு மற்றும் வேரலைகள் பாதிக்கப்படக்கூடிய பூசணத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி கார்பன் டசீம் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கார்பன் டசீம் வந்து ஊடுருவிப்பாயிறது வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னா தொடு நெஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காப்ராக்சி குளோரைடு மருந்து வந்து கொடுக்கலாங்க சரிங்களா. இன்னொன்று இலைப்புள்ளி நோய், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இலைப்புள்ளி நோய்களில் நிறைய ரகங்கள் இருக்குது. பாக்டீரியாவில் வர இலைப்புள்ளி நோய் இருக்குது, பூஞ்சானத்தினால் வர இலைப்புள்ளி நோய் இருக்குது. நீங்கள் வந்து எது இந்த இலைப்புள்ளி நோயில் எது வருது அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்டீரியாவில் வர மாதிரி இருந்தால் அந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கலாம். இதே பூஞ்சானத்தினால் வர மாதிரி இருந்தால் பூஞ்சானக்கொல்லி மருந்தை வந்து நம்ம இலைகள் மூலமாகவும் தெளிக்கலாம். எப்பயுமே இது வந்து ஒரு ஒரு நோய்களுக்கு ஒரு ஒரு மருந்து இருக்கு இல்லைங்களா. நம்ம காமனாக என்ன கொடுக்கலாம் மரத்துக்கு அப்படின்னா, சாதாரணமாகவே மரத்துக்கு வந்து தொழு உரம் கொடுக்கலாம், வேப்ப முன்னாக்கு கொடுக்கலாம், பத்தாவதுக்கு இந்த அசோஸ்பைர் எல்லாம் பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற அந்த இயற்கை நுண்ணுயிர் கொடுக்கலாம். இதோட நோய் எதிர்கொள்ளிங்கிற ட்ரைகோடர்மா விரடி, பேசிலஸ் சப்டிலிஸ் இது மாதிரிலாம் இருக்குங்க. இதையும் வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம மரங்களுக்கு 10 கிலோ வந்து தொழு எருவும், அதோட வேப்ப முன்னாக்கம் 2 கிலோ, அதோட இந்த அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா அப்புறம் இந்த ட்ரைகோடர்மா விரடி சூடோ பேசிலஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா மரங்களில் வந்து நோய் பரவுறதை வந்து ஈஸியாகவும் தடுக்க முடியும், மரங்கள் ஆரோக்கியமாகவும் வளரும். எந்த வந்து நோய் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக மரங்கள் வளரும் வளரும். இன்னொன்று மரங்களை வந்து காயப்படுத்தக்கூடாது. சும்மா அந்த நம்ம அருவாவோ கொடுவாவோ கொத்தி வைக்கிறது, வேர்களை வந்து காயப்படுத்துறது. வேர்களை காயப்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா இந்த பூச்சியோட முட்டை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த நூற்புழு இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து வேறு மூலமாக உள்ளே போயிடும். இது உள்ளே போகிறதுனால என்னாகும் அப்படின்னா இரண்டாம் நிலை காரணம் நோயை வந்து அதிகப்படுத்தி விட்டுறது. அதனால் வந்து மரங்கள் வந்து பூச்சினால் பாதிக்கப்படுது, நூற்புழுனால பாதிக்கப்படுது, பூஞ்சையினாலையும் பாதிக்கப்படுது. இவ்வாறு நம்ம ஒரு சின்ன காயங்கூட வேர்களுக்கோ இதுவோ படராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. இது மாதிரி மரங்களில் ஏதாவது உங்களுக்கு இதில் பற்றின சந்தேகம் இருந்தால் நீங்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு, இல்லை உங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை நிலையத்தை தொடர்பு கொண்டு இதற்கான சந்தேகத்தை நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கலாங்க. நன்றி.
நேயர்களே, இதுவரை முனைவர் சுதா அவர்கள் மரங்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,